ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநீலகண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளை திறமேற்கொண்டு தெரிந்தெழுத்து பதியத்தை பாடியது இருக்குதே, அது கலைமணி வந்து ரொம்ப அருமையா அந்த எடுப்பாக பாடுவார். அந்த எடுப்பு அதுவும் இந்த பதியத்தை பாடுகின்ற பொழுது ஒரு நினைவு வந்தது. ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக ஆச்சாலபுரத்திலே பாடிய பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற ஒரு அருமையான இதே திருவேந்தெழுத்து பதிகம் தான். இந்த பதியத்தை அருளி செய்கின்ற பொழுது யார் கேட்க அருளி செய்தார் என்று சேக்கலார் பெருமான் சொல்றார். அதன் பின்னால படிக்க போன ஞானசம்பந்தர்ல, வானமும் நிலனும் கேட்க மண்ணு பேர் அருள் செய்தார் என்று கூறுகிறார். என்றால் நிறைவாக அவர் இந்த பதிகத்தை அருளி செய்து தாமும் வீடு பேரு அடையப் போகிறார். அதனால இந்த பதிகத்தை யாருக்கு சொன்னார் கேட்டால் ஆச்சாலபுரத்தில் இருக்கிற அல்லது பக்கத்தில் இருக்கிற நம்ம சிதம்பரம் தில்லைவாழ் மக்கள் அப்படிங்கிற மக்களுக்கு அல்ல, இந்திய பெருநாட்டு கூட அல்ல, வானமும் நிலனும் கேட்க மண்ணு பேர் அருள் செய்தார் என்று சேக்கிழா பெருமான் கூறுகிறார். காரணம் அந்த மந்திரம் எல்லா உயிர்களையும் இவ்வுலகத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும் உய்விக்க வல்லது என்ற ஒரு காரணம். இப்பொழுது நாம் திருநீலகண்ட நாயனாருடைய வரலாற்றை எண்ணுகிறோம். இந்த வரலாற்றை நினைகின்ற பொழுது ஒரே ஒரு நினைவு நமக்கு, பெரிய புராணத்தை நல்ல ஆழமாக சற்று அகலமாகவும் படித்து வந்திருக்கின்ற பெருமக்கள், அதனால் நம்ம அந்த நிலையிலேயே இதையெல்லாம் எண்ணலாம். 63 நாயன்மாருடைய அந்த பெயர்களை மட்டுமே வைத்து எண்ணுவது, வேற எதுவும் இல்லை. நாயன்மாருடைய திருப்பெயர் என்று வைத்துக் கொண்டே எண்ணலாம். நம்ம சேக்கிரவெல்லாம் அப்படிலாம் செய்யணும் அல்லவா, என்ன சும்மா கதை பேசிட்டு தான் இருக்கிறோம், திரு இதையும் செய்யணும் அல்லவா. நாயன்மார்களின் திருப்பெயர்கள் என்று எடுத்துக்கொண்டா அதே ஒரு பெரிய நீளமான ஒரு எண்ணத்தை எல்லாம் நமக்கு வழங்குறது. இப்ப எல்லாம் சொல்லல, இப்ப ஒன்று திருநீலகண்டர் இப்ப இதை வைத்துக் கொள்வோம். இந்த பெயருடையவர் இரண்டு நாயன்மார் இருக்கிறாங்க. இந்த ஒரே பெயருடையார் இருவராக இருப்பது இந்த ஒரு பெயர் தான் இல்லைங்களா. ஒரே பெயர் இரு அடியாருடைய பெயராக அமைந்திருப்பது திருநீலகண்டர். இப்ப முருகரோ உருதிரபசியோ வந்து ஆதிபத்தரோ ஞானசம்பந்தரோ நாவுக்கரசரோ கூட சொல்ற நம்பியாரோ இல்லை இல்லைங்களா. அப்படி ஒரு ஆதலால் ஒரே பெயருடையவர் இரு அடியவர்களாக இருக்கிறார். ஆதலால் தான் நம்முடைய திருத்தொண்ட தொகையில ஒரு அரிய குறிப்பை தருகிறார். அரிய குறிப்பை தருகிறார் சாதி போத்துறார் அப்படி இப்படிலாம் மேம்போக்காக எண்ணி ஏதேன்னு சில சொன்னோம்னா நாம தான் இன்னும் பல பிறவி பிறக்கணும், நாம தான் இன்னும் பல பிறவி பிறக்கணும். அதனால இந்த இரண்டு பேருக்கும் அவர் இனத்தை சொல்லுகிறார். யாரு இந்த திருநீலகண்டருக்கு தான் இனத்தை சொல்லுகிறார். இவருக்கு திருநீலகண்ட குயவனாருக்கு அடியேன் என்று சொல்றார். இனி பின்னால வரப்போறார் திருநீலகண்டத்து பாணனார்க்கடியன்னு சொல்றார். இந்த பாணர் என்பதும் குயவர் என்பதும் இனம். இந்த மாதிரி இனம் சுட்டி வேற யாருக்காவது இருக்கா? இனம் குறித்து இவர் உள்ளே வந்து அவர் மரபு குறிப்பது பல எல்லாருக்கும் இருக்குது, கூடுமான வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. அந்த இனம் குறிக்கிறார் சேக்கலர். ஆனால் திருத்துண்ட தொகை ரொம்ப சுருக்கமான நூல், ஒத்த வரியில ஒரு பெயர்ல ஒரு சிறு சொல்லலாம் சொல்லிவிட்டு முடிச்சிடறார் இல்லீங்களா. அவருக்கு அதுல வந்து இனம் குறிக்கிறது என்பது அநேகமா நீங்க பின்னணியும் பார்க்கலாம். இப்ப நமக்கு எங்க நம்ம திருத்துண்ட தொகை எடுத்து ஒரு தினம் பார்த்துட்டா நல்லது, ஆனா அப்ப பார்க்க முடியல நேரம் இல்லை. திருத்துண்ட தொகையில இனங்குறித்த அடியவர்களாக இந்த இரண்டு பேர், ஒரே பெயருடையவர் இந்த ரெண்டு பேர் தான். இதுல இனங்குறித்து பேசுவது இந்த ரெண்டு பேருக்கு தான், வேற யாருக்காவது இனங்குறித்து பேசப்படுதோ? நீங்க இவர்ல சொல்லப்படுது பல்லவர்னு சொல்லப்படுது பாண்டியன் சொல்லப்படுது, அரசர்களிலே இனம் குறிக்கப்படுகிறது. ஆமா நெண்டசிய நெடுமாறன் அடியார்க்கு மடியேன், காடவர்கும் கலர்ச்சிங்கன் அடியார்க்கு மடியேன், இதெல்லாம் பார்க்கும் போது பார்த்தா அரசர்களிலே இனம் குறிக்கப்படுகிறது. இவர் என்னார், இவர் என்னார், இவர் என்னார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் சாதாரண நம்போன்று இருக்கிற அடியவர்களிலே மக்களிலே ஏதேனும் இனம் குறித்து பேசப்படுதா? இந்த ஒன்று தவிர இங்கேதான் பேசப்படுகிறது இல்லீங்களா. திருநீலகண்டத்து குயவனார்க்கடியின் திருநீலகண்ட பாணர்க்கு மடியின் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லுடைய நோக்கமே இனம் குறிப்பது கருத்தன்று, இரண்டு ஒரே பெயருடையவராக இருப்பதனால இவரை இப்படி அறிமுகப்படுத்துகிறார், அவரை அப்படி ஒன்று அல்லாமல் இந்த இனம் குறித்ததுனால ஒரு தாழ்வு மனப்பான்மை இப்பதான் வந்துட்டு, தாழ்வோ உயர்வோ வந்துட்டு. அப்ப இனம் குறித்தா அது அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு கூட சொல்லுகிறேன் இனம் குறித்து ரொம்ப அருமையா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், என்ன சொல்லுகிறோம் ஒன்னு யாரும் சும்மா தகுப்படி எடுத்து இல்ல இல்லைங்களா, வேணும் வேண்டாம் அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி போல அது போல வந்து இனம் குறித்த பத்தி யாரும் அந்த காலத்துல ஒண்ணு அதிகமா சொல்லல. தில்லைவாழ் அந்த நரதம் அடியாருக்கு மடியேன், தில்லைவாழ் அந்த நரதம் அடியாருக்கு மடியேன், அங்க வந்த இனம் குறித்தான் சொல்லப்படுது. ஏன்னா அவர்களுக்கு பெயரே தில்லைவாழ் அந்த நரதம் அப்படி. அதனால் இந்த இனம் குறித்து பேசியது மிகச் சிலருக்கு என்றாலும் அதை நாம் வேறுபட அறிவதற்காக வேண்டி வேறு நோக்கம் அல்ல, உள்நோக்கம் எதுவும் இல்லை. வேறுபாடு தெரியணும். குயவர்ல ஒரு திருநீலகண்டர், பானனார்ல ஒரு தென்னிலகண்டர், இவர் செய்த தொண்டு அவர் செய்த தொண்டு என்றெல்லாம் நாம் பிரித்து பாகுபாடு தெரியும் என்பதற்காக இந்த மாதிரி இனம் குறித்தே தவிர வேறல்ல என்பதை நாம் நினைவு கொள்றோம். அந்த வகையில ரொம்ப அருமையா திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று ரொம்ப அருமையா ஒரு தொடரை நம்முடைய சுந்தரமூர் சுவாமியில் அருள்கிறார். இந்த வரிதான் அவருடைய முதல் முதல் தொடக்கமே. இதுக்கு முன்னே இருந்தது பெருமானுடைய வாக்கு, தில்லைவாழந்தனம் அடியார்க்கு மடி என்பது திருத்தொண்ட தொகையாயினும் அந்த வரி யாருடையது? திருவாரூர் இருக்கிற பெருமானுடையது. ஏன்னா அடி எடுத்து கொடுத்துட்டார். அதனால திருத்தொண்ட தொகையில இருந்து ஒரு அடியினுடைய இரண்டாவது பகுதியாயிருந்தாலும் சுந்தரர் வாக்கு இங்குதான் ஆரம்பிக்குது. ஆகவே திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்பதுதான் நம்முடைய முதல் தொடராக அமைகிறது. இது யார் சொன்னா தெரியுங்களா? இது வரலாறு எல்லாருக்கும் தெரியும். இது ரொம்ப ரொம்ப நுணுகி கவனிச்சு இதை வந்து பதிவு பண்ணது யாரு தெரியும்னா, நம்ம மீனாட்சி தரம்பிள்ளை தான். திருச்சிருப்பரம்பரம் மீனாட்சி தரம்பிள்ளை கவிஞர் பிள்ளைவாள்னு சொல்றது உண்டு. அவரை பாருங்க, அவர் பிள்ளைவாள் உவேசாவுக்கு அயர்வாள்னு சொல்றது. இல்ல இப்ப ஆனா அந்த அயர்வாள் பிள்ளையனா யாருன்னு தெரியல, அந்த மரமும் தெரியாது, ரெண்டும் தெரியாது. இப்ப நம்ம ஐயர் பிள்ளைல எவன் கண்டாங்க இப்பல்லவா? அப்ப ஐயர்னு சொன்னா எத்தனையோ உலகத்துல லட்ச லட்சம் ஐயர் இருந்தாலும் அயர்வாள்னா டாக்டர் உவேசா தான். பிள்ளைன்னு எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட மீனாட்சிதரம் பிள்ளையவர்கள் தான் என்று ஒரு மரபெல்லாம் வச்சிருந்தாங்க பிள்ளைவாள். அவர் தான் என்ன சொன்னார், இந்த திருத்தொண்ட தொகையில திருத்தொண்ட தொகையை பாடியது யார் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சுந்தரம் தான் சொல்லுவோம். அவர் யாரோ ஒரு பையனை கேட்டுப்பார், நாலஞ்சு பையனை கேட்டோன்னா எல்லாம் சுந்தரர். ஏய், திருத்தொண்ட தொகையை முழுமையாக அருளியவர் யார் அப்படி ரெண்டாம் தரம் கொஞ்சம் கேட்டார். என்ன சுவாமி, திருத்தொண்ட தொகையை முழுமையான சுந்தரர் தான், அடாரா முழுமையாக அருளியவர் யார் அப்படின்னு கேட்கிறேன். என்ன முழுமையாக? அம்மா திருத்தொண்ட தொகை தில்லை வாழ்ந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவர் தான் பாடினது, முழுமையாக தான். என்ன நோக்கம்? திருத்தொண்ட தொகையில பதினோரு பாட்டம் அவர் என்றாலும் தில்லை வாழந்தனதும் அடியாருக்கு மடியேங்கிறது இவருடையதல்ல, பெருமானுடையது. அதற்காக ரொம்ப நுணுக்கமா, எனவே இந்த பாடல் இந்த பதியம் வந்து திருத்தொண்ட தொகையில முக்காலே மூணு வீசமும் அவர் தான் பாடினது, ஒரு வீசம் பெருமான் பாடினதுப்பா என் நினைவுக்காக பிள்ளை சேர்க்கிறார். பிள்ளை தமிழ்ல ரொம்ப அருமையா இதெல்லாம் சொல்லுகிறார். அது பெரியவர் அவல்லவா? அவரை பற்றி இப்ப நினைக்கிறது திருச்சியில தமிழ்ச்சங்கம் ஒண்ணு இருக்கு, அந்த தமிழ்ச்சங்கத்துல பெரியசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார் நல்ல வித. அவர் ஆண்டுதோறும் அவருடைய நினைவாக ஒரு நாள் விழா வைத்து அதன் நினைவாக சிலருக்கு ஒரு பொற்கடி கொடுத்து பாராட்டிட்டு வர்றார். அதனால அவர் ஏதோ மீனாட்சி திருமலையோ திருச்சி, அதுதான் அவர் திருச்சிரப்புறம் மீனாட்சி திருமலைன்னு சொன்னது திருச்சி தான் அவர். அதனால அவருடைய பெயர் அங்கே நிலவி கொண்டிருக்கு. அது ஓரளவு ஒரு ஆண்டுக்கு ஒரு நாளாவது நினைக்கிறோம். அது நம்முடைய பிரபந்த வகையில பிரபந்தங்கள் என்று சொன்ன, அதாவது இப்ப உலா கலம்பகம் பிள்ளைத்தமிழ் என்று இப்படி இந்த கோவில பாடினதுல கடைசியாக நமக்கு இருப்பவர் பிள்ளைவாள் தான். ரொம்ப அழகா பாடி, அதாவது பழைய மரபு கெடாமல். நீங்க ஏறத்தால ஒரு பிள்ளைத்தமிழ் படித்தால் பல்வேறு புராண வரலாறுகள் தெரியும், பல்வேறு சைவ சித்தாந்த கருத்துக்கள் தெரியும், பல்வேறு இலக்கண குறிப்புகள் தெரியும். அப்படி பல்துறையாக இப்ப பாடலியான்னு கேட்கலாம், பாடுறாங்க நாங்க சொல்ற ரெண்டு மூணு இருக்கா பாட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு தான் இருக்கும். இவையெல்லாம் இருக்குமா? ஒரு நூல்னு சொன்னா ஒரு பக்கத்துல பார்த்தா சித்தாந்த கருத்துக்கள், இன்னொரு பக்கம் இலக்கண கருத்துக்கள், இன்னொரு பக்கம் வரலாற்று குறிப்புகள், இன்னொன்னு சில சொல்நயம் உடையவை. இப்படி எல்லாம் பல்திறமாக என்ன வேண்டிய பிரபந்தங்கள் என்று சொன்னால் எங்க நான் எங்க இல்ல மீனாட்சி தரம்பிள்ளையுடன் நிறைவு பெற்று விட்டது என்றுதான் நாங்க முடிச்சிட்டோம். இனி தோண்டி செய்யால் செய்யட்டும், செய்ய வேணாங்கிறது அர்த்தம் இல்ல. இப்பொழுது இருக்கிறது அவங்க தான் கடைசியா. அவ்வளவு அருமையாக சீகாழி கோவை என்ன, அந்த லால்குடிக்கு லால்குடி பெயர் திருப்பெருந்துறை பெருந்திருப்பிராட்டி பிள்ளைத்தமிழ் கொட்டீர்கள், அதுபோல செய்கிறார் பிள்ளைத்தமிழ்ல அழகு இப்படி எல்லாம் செய்திருக்கிறார். எனவே அவர் தான் இந்த நுணுக்கத்தை நாம் என்ன வேண்டும் என்பதற்காக. ஆமா, யார் பாடியதுன்னா சுந்தரர் பாடியதுதான், ஆனா முழுமையாக பாடியது அவரா என்றால் அப்பதான் நமக்கு இந்த முழுமையாக சொல்லும் போதுதான் கொஞ்சம் மீண்டும் நமக்கு ஒரு எண்ணம் எடுக்கிறது. அது என்னன்னா முதலடி அவருடைய அடி எடுத்துக் கொடுத்தது. இப்படி பார்க்கும் போது உலகலாமன் தோதற்கரியவன் யார் பாடியது என்று போனால் என்ன பண்ணணும், அங்கேயும் முக்காலே மூணு வீசத்துக்கு மேலையும் வீசத்துல பாடினது சுவாமி, ஆனா அந்த உலகலாம்கிற தொடர் பெருமானது. ஆகவே பிறருடைய சொத்தை நம்மளுதுன்னு ஆக்கப்படாது பார்த்தீங்களா. இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போயல்ல, இயல்பாகவே ஒரு நெறி. பிறருடைய யாருடைய சொத்தோ யாருக்கு யாருக்குரியதோ அவருடையதுன்னு சொல்லக்கூடப்படாதா? சொல்லக்கூடப்படாதா? அப்படியெல்லாம் நமக்கு பெரியவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். எனவே திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்ற அருமையில நாம் உள்ளே நுழைகிறோம். வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே
ஆதியும் முடிவும் எல்லா அற்புத தனி கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாட்டி வழிபடும் நலத்தின் மிக்கார்.
இது அருமையா. முதல்ல அவருடைய எந்த ஊர் என்ன குலம் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்.
வேதிய தில்லை மூதூர்.
தில்லையை சொல்லுகின்ற பொழுது அது மூதூர், மிக பழமையான. அப்படி இந்த தில்லை மூதூர்ங்கிறதே திருவாசகத்தின் ஒரு ஒரு தொடக்கம் இருக்குது.
தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனம் ஆகி
என்று தில்லை மூதூர் ஆடிய திருவடி என்றே அந்த தொடங்குகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். அது தில்லை மூதூர் என்ற ரொம்ப அருமையான வழக்கு.
வேதிய தில்லை மூதூர்.
தில்லையை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் பழமை எப்படி சொல்லப்படுகிறதோ அதுபோல் அதில் வாழ்கின்ற இந்த அந்தனரையும் சொல்லப்படுகிறது. உடனே மேட்டு குடிமக்கள் கூடாது. நம்ம நம்ம புத்தி இந்த 20-ஆம் நூற்றாண்டு நிலைமையை விட்டுட்டு மேல போகணும் அல்லவா? இந்த சும்மா அடிக்கடி 20-ஆம் நூற்றாண்டு வச்சுக்கிறது இந்த புத்தி வேணாங்கிடலாம். ஏன் என்று கேட்டா, ஞானசமுந்தர் தேவாரம்
கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேயே
என்றுதான் அறிவுப்படுத்துகிறார்.
கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார்.
யாரு? தில்லை வாழ்ந்தனர். அவர் வாழ்த்தில்லைனர், அவர் வாழ்த்தில்லைனர். தேவாரம் முன்னால போயிருக்குது. ஆதலால் இங்க என்ன,
வேதியர் தில்லை மூதூ
என்று அறிமுகப்படுத்தினார். அறிமுகம் மிக அற்புதமான அறிமுகம். திருவாசக தொடர் முன்னே சென்ற ஞானசம்பந்தருடைய வாக்கு, அந்த காலத்தில் வாழ்ந்த பெருமக்களுடைய அந்த அந்த நிலைகள் என போனதும் பார்க்கும் தில்லை வாழ்ந்தனர் யார் என்பதை ரொம்ப அழகாக சித்தரித்திருக்க. ஆதலால் அந்த தொடரோடு ஆரம்பிக்கிறார்.
வேதியர் தில்லை மூதூர்.
இவரெல்லாம் வாடுகின்ற தில்லை ஆகிய பழம்பதி.
வேட்கோவர் குலத்து வந்தார்.
வேட்கோவர் அருமையான தமிழ் சொல். வேட்கோ இப்ப இளங்கோ அப்படிங்கிறோம். இளங்கோ தெரியும், வேட்கோ தெரியாது. அது பெரியவனம் தான் தெரியும். என்ன பண்றது, இளங்கோ தெரியும், எத்தனை பேர் பேர் வச்சிருக்கிறோம். ஆனா வேட்கோ இங்க வேள் வேள்னா மண் என்று பொருள். இந்த மண்ணின் தலைவன் என்று சொல்றோம். நாமெல்லாம் கூட மண்ணின் மைந்தர் தான். நாம மண்ணின் மைந்தரே தவிர மண்ணின் தலைவன் அல்ல. ஆனா இவர்கள் தான் மண்ணின் தலைவர். அது என்ன தலைவன் ஏன் சார் சொல்லுது? ஆமா, நீங்க எவன் ஆட்சியாளர் தான் சரி, கரிகால் பெருவளத்தானுடைய ஆட்சியாளர் தான் சரி, மண்ணின் தலைவன் யார்னர் இவங்க தான். அது என்னது நீங்க அப்படி சொல்றீங்க? அது காரணம் பற்றியது. காரணம் பற்றியது. குயவர்கள் எதோடு எடுத்து ஆளுவார் தொடர்புடையவர்கள், இந்த மண்ணோடு தொடர்புடையவர்கள். அதை ஆளுகுவார்களாம். என்ன ஆளுநர்? தாம் எடுத்துக்கொண்ட மண்ணிற்கு தலைவர்.
ஏன் எடுத்து வச்சிட்டாங்கன்னா,
நீங்க அவங்க அந்த மண்ணு என்ன வந்து நீங்க கலையமா போடாதீங்க, என்ன கூஜாவா போடுங்க என்று கேட்டுக்க முடியுமா? என்ன வந்து சின்ன சின்ன அகலா கார்த்திகை விளக்கா போடாதீங்க, என்ன பெரிய இதா போடுங்கன்னு கேட்டுக்க முடியுமா? ஆகவே இந்த மண்ணின் தலைவராக இருப்பதனுடைய காரணம், அந்த மண்ணை எடுத்து வைத்துக் கொண்டு எது வேணாலும் செய்வார். சின்னதா பெரிதா இதுவா கலையமா சொல்வார். அதுக்காக வேட்கோவர்னு பேர். குயவர் என்பதற்கு இல்லவா அவங்களுடைய தொழில் என்ன?
வேட்கோவர் குலத்து வந்தார்.
அந்த மண்ணை ஆளும்படியான அந்த குலம் சீக்கிரம் நாம சொல்ற குயவர் இல்லைங்களா?
இந்த குலத்து வந்தார்.
ஆனால் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த குலம், அந்த குலம் வந்த குலம் அது. அதனால எதுவா இருந்தான்? எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணியசிய சங்கரன்றால் மறவாமை பொருள் என்று சொன்னார் சேக்கிறார் வாக்கு. அதனால எந்த குலமா இருந்தான, எந்த நிலையான அப்படிப்பட்ட அந்த குலம் ஆனாலும் என்ன எப்படி இருப்பார்னார் அருமையா சொன்னார்.
மாதோரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே.
நாமெல்லாம் ஆண்டவனை நோக்கிறோம். ஆண்டவன் யாரை நோக்கிறான்? அம்மாவை நோக்கிறான். ஏனென்றால் தான் நடனம் செய்கின்ற பொழுது தன்னுடைய அந்த கூர்த்தமாக கூறிய பார்வை யார் கண்ணது? அம்மா அம்மையை பார்த்தே ஆடுகிறான். அது ஏன்?
அம்மாவும் வேற யாரும் பார்க்க மாட்டாங்க, அவரை தான் பார்ப்பாங்க.
அப்படி ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு உள்ள என்ன சார் இப்படி என்ன உடன்படிக்கை? என்ன சைவசித்தாந்தம்? சைவசித்தாந்தம் அதான் சைவசித்தாந்தம்.
ஏன் பெருமான் ஆடுகிறான் என்று சொன்னா, ஏன் ஆடுவதற்கே என்ன காரணம்?
என்ன ஆடுவதற்கு காரணம் என்றால், இந்த ஆட்டமே நம்ம ஆட்டத்துக்காக தான். நாம படைக்க
கொஞ்ச காலத்துல இருக்க, கொஞ்ச காலத்துல நன்மை அனுபவிக்க, தீமை அனுபவிக்க, அப்புறம் இறக்க, மீண்டும் பிறக்க, இப்படியா பிறந்து பிறந்து ஒரு காலநிலையில வீடு பெறன்னு சொன்ன, இந்த ஆட்டம் முழுமையாக ஆடி அந்த வீடு பெயர் பெறணும் என்பதற்கு அவன் ஒன்றுக்காகத்தான் அவன் ஆடுவதெல்லாம். அதனால அவன் ஆடுவது வேற யாருக்கோ இல்ல, உயிரளாய நம்பொருட்டு. சரி, உயிரளாய நம்பொருட்டு ஆடுகின்றவன் யாரை நோக்கி ஆடுகிறான்? அம்மையை, தன்னுடைய அம்மையை நோக்கி ஆடுகிறான். ஏன்? அது செய்வதுதான் தான். நினைப்பதெல்லாம் திருவுளம் கொள்வதெல்லாம் பெருமான். அந்த திருவுளக் கருத்தை செயற்படுகின்ற பொழுது சக்தி, சக்தினா அஞ்சரையம் கட்டிக்கிட்ட புடவை கட்டிக்கிறோமா இல்ல, இறைவன் நினைக்கின்ற பொழுது சிவமாகிறான், அது செயற்பாடாக அருளிப்பாடாக வருகின்ற பொழுது அம்மையாகிறான். அதனாலே இவன் நினைப்பதையெல்லாம் யார் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்ன அந்த அம்மையாக இருந்து நிறைவேற்றப்படுகிறது. அதனால் இவன் ஆடுகிற நோக்கமெல்லாம் யாரையே நோக்கி? அம்மையை நோக்கி. சரி, அந்த அம்மா ஏன் பாக்குறாங்கன்னாரு, நான் செய்யும் செயல்கள் எல்லாம் பெருமானி உன்னுடைய அருட்குறிப்பல்லவா என்று அந்த பெருமாட்டி இவரை நோக்க, இவர் அவரை நோக்க சொல்வதெல்லாம் இந்த இரண்டும் நம்மை நோக்கியது, நம்மை நோக்கியது. வேற மாதிரிலாம் அர்த்தம் பண்ணப்படாது. ஏன் அவர் ஆம்மையே பார்த்துக்கிட்டு நடனம்பாடுறார் என்றெல்லாம் என்றால், இறைவனுடைய செயல்கள் அத்துணையும் உயிர்களின் பொருட்டே, ஒரே எல்லா செயல்களும் அவன் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எல்லாமும் இறைவனுடைய செயல் அத்துணையும் உயிர்களின் பொருட்டே. நமக்காகத்தான் ஒரு கால் வேணா அவனுடைய செயல் சிலவற்றில் நமக்கு என்னதுக்குன்னு தெரியாம நமக்கு இருக்கலாம், பல செய்தி தெரியாது, நமக்கு என்ன தெரிய போகுது ஒண்ணும் இல்லை, ஆனால் அவன் செய்வது என்னமோ நமக்காகத்தான். அதனால் தான் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொடிந்தோம். பெருமானி நீ ஆடுகிற அந்த விளையாட்டினால்தான் ஆன்மாக்கள் அப்பப்போ பொழுதும் மேல மேல பெருகி பெருகி அந்த உயர்ந்து கொண்டே போகின்றது என்று சொல்லி, அது கொஞ்ச நெஞ்சமல்ல, அழகிலா விளையாட்டினர் அவர் கம்பர். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலுங்கிற அந்த பாடலே அவன் அவள் அது வேணும் அவிமூ வினிமையின் என்ற பாட சூத்திரத்தை ஒட்டியதுன்னு சொன்ன, சுஞ்ஞானபோதம் போது சூத்திரத்தை ஒட்டியதுன்னு சொன்ன. மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம் பலத்தே, தன்னுடைய அந்த அருள் சக்தியை நோக்கியே ஆடிக்கொண்டிருக்கிறான். எங்கே ஆடிக்கொண்டிருக்கிறான்? மண்ணு சிற்றம் பலத்தே, நிலை பெற்றிருக்க முடியாத அந்த அவையில பேரம்பலத்தில் அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற பெருமான், ஆதியும் முடிவும் எல்லாம் அற்புத தனி கூத்து. பெருமான் நினைக்கின்ற பொழுது அந்த கூத்து என்னையாம இருக்க முடியாது, ஏன்னா தில்லையில என்ன சொன்னா அவன் கூத்தன் அந்த ஆடுகின்ற அமைப்பு தான். அதனால அந்த கூத்து எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப அழகா சேர்க்கலார். ஆதியும் முடிவும் எல்லாம் அற்புத தனி கூத்து. இது எப்படி உரை செய்யணும்னா, பொழிப்புரை எழுதும் போது ஒரு மாதிரி எழுதிடும் இல்லவா, விளை விளக்கி சொல்லும் போது வேற மாதிரி தான் நம்ம பிரிச்சு படிச்சுக்கணும். எப்படி இப்ப பொழிப்புரை எழுதுனா, முதலும் முடிவும் இல்லாததாக இருக்கிற அற்புதமான ஒப்பற்ற கூத்து என்று ஒரு எழுதிவிடும் பொழிப்புரை. அப்படிதான் வேற என்ன பண்றது அப்படி எழுதலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணும், ஆதியும் முடிவும் இல்லா கூத்து, அந்த ஆதியும் முடிவும் இல்லாங்கிறத கூத்தோட சேர்த்தோம், அப்படிப்பட்ட கூத்து. அது மட்டுமா? அற்புத கூத்து. அது மட்டுமா? தனி கூத்து. அப்படி பிரிச்சுக்கணும். பிரிச்சாதான் அந்த கூத்தினுடைய திறமெல்லாம் விளங்கும். சேக்கலாருடைய திருவுள்ளம் அதுதான். அப்ப அந்த மாதிரி எந்த எந்த மாதிரி சுவாமி இந்த கூத்து எப்ப தொடங்கியது எப்போ முடியும்னார், ஆதியும் அந்தம் இல்லா கூத்து. இதுக்கு முதலியது முடிவேதுப்பா அண்ணன். ஏன்னாரு, நீ முதலும் முடிவும் இல்லாம இந்த ஆன்மாக்கள் பிறந்து வளர்ந்துகிட்டே இருக்குது, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே இறந்துகிட்டு இருக்கு. அதுல நீ என்னைக்கு ஓயறியோ அன்னைக்குதான் அவன் ஓயினும், நீ போதி ஓயறதா இல்ல, அதனால அவனும் ஓயறதா இல்ல. ஆதியும் அந்தமும் இல்லா, அந்த முதலும் முடிவில்லாத கூத்தான். இப்படி முதல் முடிவு இல்லாம வரையறை இல்லாம ஆடிக்கிட்டு இருந்தா சுவாமி அது எப்படி ஆட முடியும்னார், அதுதான் அற்புதம், அற்புத கூத்து. நீயனான மற்ற உயிரினங்கள் ஆடிச்சுன்னா இந்த வேலை இது வரைக்கும் 48 மணி நேரம் சைக்கிள் விடுறது, சாதனை படைத்தார், உலகத்தையே சைக்கிள் சுற்றி வந்தார், சாதனை படைத்தார் என்று இருக்குது. இன்ன யாரும் எப்பவுமே 24 மணி நேரம் ஆடிக்கிட்டு இருக்கான் சாதனை படைத்தார் ஒருத்தன் வரல, வரும் வரும். 24 மணி நேரமும் ஆடுவார் சாதனை, உலக சாதனை என்று வந்தால் வரும். இந்த 24 மணி நேரம் ஒரு கால் 48 மணி நேரம் வரலாம். ஆதியும் அந்தவும் இல்லா குத்துன்னு எங்க பெருமான் தான், எந்த சாதனையும் முடியாது, எவன் தான் ஆடுவான், அது பெருமன் செய்தோம். அதனால ஆதியும் முடிவும் எல்லா கூத்து, அந்த கூத்து எப்படி இருக்கும்னாரு, அற்புத கூத்து, அற்புத கூத்து. ஏனரே அந்த கூத்தினுடைய தன்மையெல்லாம் ஒவ்வொரு அணுவு அசைவதும் இந்த உயிர்களுக்காகத்தான், உயிர்களுக்காகத்தான். சித்தாந்தம் ரொம்ப அருமையா விளக்கு, சைவசித்தாந்தம். அவன் ஆடும்போது நீங்க எப்படி ஆடுவீங்கன்னு கேட்டா, நீங்க மாற்றி மாற்றிதான் ஆடுவீங்க, எங்க பெருமான் ஒரே மாதிரி தான் ஆடிட்டு இருப்பான். இப்படி வந்து அது நெருப்பு இருந்ததுன்னா அந்த நெருப்பு அது வச்சுக்கிட்டே தான் ஆடுவானே தவிர, அது ஒரு தடவை மாத்துறதோ போறதோ அது கை மாத்துறதெல்லாம் கிடையாது. இந்த கையில உடுக்கு அடிச்சான்னா அடிச்சுக்கிட்டே இருப்பானே தவிர அதை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அடிக்க மாட்டான். இப்ப கூட நம்ம பூஜை பண்ணும்போது நேரியா பூஜை பண்ணி பல ஆண்டுகள் பழக்கம் இருந்தா தான் நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மணி அடித்து கொண்டே வந்து நம்ம இதெல்லாம் செய்யலாம். இங்க இது பண்ணும்போது இது நின்றுடும், மணி என்ன இது ஆடிச்சுன்னு வச்சுங்க இது நின்றுடும். சிவ சிவ ஏன் அவ்வளவுதான் பழக்கம்னு அர்த்தம், புத்தடியாருன்னு அர்த்தம். அதனால இது பாட்டுக்கு அடிக்குது இதெல்லாம் செய்யுது அப்படின்னு சொன்னா இது கொஞ்சமே ஓயாதுன்னு சொன்னா பழக்கத்தினால வருது. அது மாதிரி பெருமான் கேட்டா ஒரு பக்கத்துல நெருப்புனா நெருப்புதான், இன்னொரு பக்கத்துல உடுக்கனா உடுக்கதான், இன்னொரு பக்கத்துல இப்படி இருந்து சொன்ன சொன்னதுதான், இன்னொரு கை எப்படி காட்டினது காட்டினதுதான். ஒரு காலம் மாத்துறதும் இல்ல, ஒரே கால் தான். ஆன கால் ஆடிட்டே இருக்கணும், ஆடாத கால் ஊன்ன கால் ஊன்னிட்டே இருக்கணும். ஒரே ஒரு ஆள் புரட்சி பண்ணி மாத்தினார் திருவிழாப்பாணத்துல படிச்சுட்டது, ராசேகர பாண்டியன் ஒரு ஆள். அவன் தான் மதுரையில பெருமானி. அவன் கொஞ்சம் இந்த நாட்டியத்தை கத்துக்கிட்டான், கற்றதுனாலதான் அந்த தெரியுது, தொழில் தெரியுது. பெருமானி நாட நாட்டணும், இந்த மாதிரி நாட்டி ஆடுறது லேசில் இல்லையே, எல்லா கருவிகரணங்களும் அதுக்கு ஏந்தி வேலை செய்யணுமே. நான் சாதாரணமா ஒரு அரை மணி நேரம் ஆடுறதுக்குள்ள எனக்கு கைகாலெல்லாம் ரொம்ப கண்டமா இருக்கே, நீ ஆதியும் முடிவும் இல்லாத கூத்துறோன்னு தெரிய சுவாமி, அதனால நீ வேற ஒண்ணும் மாத்திக்க வேணாம், காலை கொஞ்சம் மாத்திக்க, காலை கொஞ்சம் மாத்திக்க என்று வருந்தி கேட்டதுனால கால் மாறி ஆடிய படலம் என்று மதுரையில மட்டும் வச்சுக்கிட்டு. அதான் அவரு ஆன்மா கேட்டதுனால செய்தார், இல்லைன்னா அவரு செய்ய மாத்தி தான் மாத்திக்கல, கால் வலிக்குதுன்னு மாத்திக்கல, வரலாறு இல்ல. பின்ன ஒரு ஆன்மா ஐயோ உங்களுக்கு வலிக்குமே எப்படியாவது மாத்திக்கணும் என்று கேட்டதுனால அந்த விண்ணப்பத்துக்கு இறங்கி செய்தான். அதனாலதான் இது அற்புத கூத்து, அற்புதமான கூத்து. எல்லாரும் காசுக்குத்தான் ஆடுகிற ஆட்டம் இருக்கும், இது பிறருக்காக ஆடுகிற ஆட்டம். எல்லாரும் ஒரு காலையிலதான் ஆடுவாங்க, இது எப்பவுமே ஆடும், எப்பவுமே ஆடும். எல்லாரும் அப்படி ஆடுகின்ற பொழுது உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சம் மாத்துவாங்க, எங்க பெருமான் மாற்றவே மாட்டான், மாற்றவே மாட்டான். இப்படிப்பட்ட அற்புத கூத்து, தனி கூத்து, தனி கூத்து என்ன, இது மாதிரி இன்னொரு ஆள் எவனால ஆனதாக வரலாறு உண்டா? சார் உங்க சிவபெருமானை போலவே இன்னொரு ஆள் ஆடிட்டே இருக்கார், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எங்க என்ன, இமாச்சலத்தில் இருக்கிறான், நேபாளத்தில் இருக்கிறான், அல்லது வந்து கனடாவில் இருக்கிறான்னு சொல்லுங்களேன். ஆனா இப்ப இல்ல சார், ஒரு ஒரு மூணு நூறு ஆண்டுகளுக்கு முன்னதான் இருந்தான்னு சொல்லுங்களேன், கிடையாது. தனி கூத்து